ஆனரபிள் திலக் மாறுபன்.
கரு சபாபதித்துமணி, அப்பே ஆண்டுவே நவ முதல் அமைத்துமாகே மங்கள சமரவீர கரு அமைத்துமாகே மங்கள ஆயவாய பிலிபந்தவ தீனமே விவாதே மட வச்சன கீபியா கத்தாக்கரான் லபியமோ மங்கித்தானே வரப்பிரசாதே கட்டிட்டு பன்சாலக்கணும். இத்துமா கிவ்வா இத்துமா அத்தீத்தைய கேன கத்தாக்கரான் அண்ணி நெஹ வர்த்தமானே கேன கத்தாக்கரான் யாண்டித் நேவடிய அநாகத்தே கேன தமையிலட்டம் கத்தாக்கரான் பலாபுருத்து மங்கித்தானே இதாமாத்ம சுபவாதி மத்தையாக மொகத அநாகத்தே கேன அப்பி நிக்கான் லத்தேவி ஏ கேன பச்சஹலாலி இன்னக கிசும அர்த்தையாக நதிதி அக்கிரட்டு தான் மட்ட பேயின்னே எவகைம தமாய் வர்த்தமானே கேனக சுவல்ப முகத்தைக்கும் அத்தீத்தேட பரிவர்த்தனை வேணும் நிசா அப்பி அத் வர்த்தமானே ஜீவத்தேனோ மிசாக் ஏகேன கதாகர்கர இன்னக வெடாக் டேவே ஏனாங் அநாகத்தே கேன மங்கித்தான் இத்துமா இதாமாத்ம தூரதர்ஷீலச தமங்கே வேசை உதலா ஹரிம தக்ஷ விதியட ஆயவாக சகஸ்கல தீர்மை கேனக தவா மம இதாமாத்ம கௌரவேன் மே சபாவட்ட சிகிபாத் கல்ல தீர்ணேம் மே ஆயவாக அப்பி கல்பனா கல்ல பெல்வாம மேக முந்தர பரீட்சா கல்ல பெல்வாம அப்பட்ட பேனவா மேக சுபவாதி அங்க கீபியாக்ம தீன பாவ நான் பலாபுரத்து வேணா மே பிலிபந்த சிய சாம அங்கே பிலிபந்தவ கதாகரான் ஹேபை மிக தீன மட தக்கிண லபின இதாமாத்ம வெதகாத் கருணு கீபியா பிலிபந்தவ மங்க அவதானி யுமுகராண்ட கமதி சபாபத்து பிரதமேன்ம மன தன்னவா எத்துமா யம்கிசி வெதகாத்கம தீல தீனவா மே நீல ஆர்த்திக சம்பந்தி இக மங்க இத்தனா இதாமாத்ம சுபவாதி கீழ முகத முகுதே பதுலே தீன ஏ பூமி பிரமாணிய மே லங்காவ வகை மங்கத்தானி விசி பஸ்கூனே கட்ட வடா வெடி பிரமாணிய கப்பட ஐத்திகரகாண்ட புழுவாங் தத்வியாக தமா தீயன் மங்கித்தானே தங்க என்ன சுமானே மகே அமாத்தியாங்ஷே அடுத்த தீன மே முகுத ஒய கான்டினென்டல் செல்ஃபக பிரிபந்தவ கருணு இதிரி பத்கரண கண்டாயமாக நியூயார்க் நூரட்டு கீழ் ஐட்டம் மே பிலிபந்தவ கருணு இதிரி பத்கரணும் அப்பே மே ஐதிவாசிகம் அப்படி லபாக என்ன சந்தா இது மே பிலிபந்தவ இத்துமா மங்கித்தான் மேக அதி மேக அதி வெதகாத் கம செல்கீழ அரகணைட்டம் மே கான்டினென்டல் ஷெல்ஃபெக பிலிபந்தவ வெட கட்டியுத்து கிரீமட்ட ஸ்திர லேகாம் காரியாலயக் சகஸ்கரணாய் கேலா யோஜனா கல்ல தீரமா மே ஆயவாய யோஜனாவில் மங்கித்தான் ஏக இதாமாத்ம காலி காலோச்சித வெட வட பிலிவலாக் மித்தெக்கால் மேவகே ஸ்திர காரியாலயக் நுதிபு எக்கே அடுபாடுவ மேக பார்வையின் அமதி ஹட்டியட்ட மட்ட தொந்தர வெட்டகுணா ஈலங்கட்ட எத்துமா கீழ தீரமா மே மே ஆயவாய மகின் தேசிய வியாஸ் வியாசாயக்கியான் திரிகன்வீம சந்தகா சங்வர்தன பேங்குவாக் சகாஸ்கிரிமே வெட பிலிவலக்கென மெத்தன யோஜனாக்கல்ல தீரம் இவன் பேங்குவகட்ட மில்லியன தசதாக முதலாக வெங்கல்ல தீனோமே அயவாய இதுக்கூட மே மில்லியன தசதாக வெங்கல்ல தீர்ன்னே மத்தியமாக சுலு வியாபாரிக்கான்ட நாயமுதல்லபாக அணியுமே பாசுகம் சலஸ்வண்டாய் அப்படி தன்னவா அது உங்க சுலு வியாபாரிக்கான்ட நாய பாசுகம் லபாக அண்ணட்ட அப்ப தியான்ட பருவ போ கரதர்கள்ட்ட கெட்லுகள்ட்ட மூண பால ஏரிசா ஏகுள்ளன்ட்ட ஏகுள்ளங்கே வெட காட்டி ஊத்து ஹரியாக்காரவ கரகாண்ட பெருவ தீன பாவ இதோட மேவாக்கி சங்வர்தன பேங்குவா ஸ்தாபித்த கிரீமேன் அப்படி பலாபுரத்து வேணவா மே பிரஸ்னே யம் கிசி சமத்தையாக கத்திவை கியலா ஏ வகைவ துருத்துரு தாட்சண பிலிபந்தவ பங்கித்தானே மில்லியன பில்லியன பஹாக் விதர அப்பட்ட அநாகத்தேதி ஆதாயமாக லபாகண்ட புல்வாங் வென ஹக்கிய ஆக்காரே யம் கிசி துருத்துரு தாட்சண பிலிபந்தவ குடா சமாகம் வெல்ட உபகாரியாக தீமட எதுமா மே யோஜனா பலியன் பலபுருத்துவாக் தீனமாகிறா சதான் கல்ல தீரும் ஏ வகைம விதேச ஆயோஜக யான் திரிபாத் கிரீமட்ட எத்துமா மே மே ஆயவாயங் யம் கிசி பிரயத்ன தரல தீர காத்மங்கி தண்ணி අපි ඉතාමත්ම සුභවාදී ලෙස සැලකිය යුතුයි. ගරු සභාපතිතුමනි, අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ මං හිතන්නේ එතුමා විශාල මුදලක් වැය කරලා තියෙනවා. තාක්ෂණ උපාධි වැඩසටහන් පුළුල් කිරීමට මිලියන 5000ක් ඒ සඳහාම වෙන් කරලා තියෙනක මං හිතන්නේ ඉතාමත්ම අගේ කොට අපි සැලකිය යුතුයි. ඒ වගේම දේශීය වෛද්‍ය පිළිබඳව මං හිතන්නේ දේශීය වෛද්‍ය කියන විෂය බොහෝ දුරට අපි නොසල්කා ඇරලා තිබුණු ක්ෂේත්‍රයක් හැටියට තමයි මට දකින්න ලැබෙන්නේ. මොකද මේ බටහිර වෛද්‍ය ක්‍රමය අපි පෙරට දාලා හිටන් අපේ දේශීය වෛද්‍යවරුන්ට අපි හරියාකාරව සැලකිල්ලට දැක්වුවේ නැහැ කියන එක මං හිතන්නේ මට පෙනී ගිය එක දුර්වලකමක් තමයි. මොකද අපේ වෙද පරම්පරාවල් ඒ දේශීය වෛද්‍ය ක්‍රම ඉතාමත්ම දක්ෂ වෙද මන් තියෙනවා. ඒවා හරියාකාරව දියුණු කරුවා නම් මං හිතන්නේ අපේ රටේ තියෙන ඒ සම්පත් අපිට පිටරට වලටත් ඒ වගේ වෙදකම් වලට මුල් වෙලා හිටන් නොයෙක් රෝග වර්ග වලට හරි ක්‍රමවේදයන් අපට ලෝකෙට උගන්වන්න හැකියාවක් තියෙනවා. එතකොට මේ සම්බන්ධයෙන් මේ දේශීය වෛද්‍ය ආයතනයන් පිළිබඳයෙන් පෝස්ට් ග්‍රැජුවේට් ඉන්ස්ටිටියුට් එකක්, ඒ කියන්නේ පශ්චාත් උපාධි ආයතනයක් පිහිටුවීමට යෝජනා කරලා තියෙන එක මට පේනවා ඉතාමත්ම වැදගත් කාර්යයක් හැටියට. ඒ වගේම වකුගඩු ආශ්‍රිත රෝග ඒකක ස්ථාපිත කිරීම සඳහා මිලියන 450ක් වෙන් කරලා තියෙනවායි කියලා මට දකින්න ලැබුණා මේ අයවැය යෝජනාවේ. මං හිතන්නේ ඒකත් ඉතාමත්ම කාලුචිත වියදමක් හැටියටයි මට පේන්නේ. මොකද අපේ ජනගහණයෙන් බොහෝ කොටසක් මේ රෝගී තත්ත්වයෙන් පෙළෙන බව අපට දැනගන්න ලැබිලා තියෙන නිසා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, මේ නිවාස වැඩපිළිවෙළවල් මං හිතන්නේ නිවාස වැඩපිළිවෙළවල් වලට වෙන කවදාවත් වෙන් කළා නැති මුදලක් මේ අයවැය යෝජනා වලියේ වෙන් කරලා තියෙන එක මං ඉතාමත්ම ප්‍රශංසා සහගත දෙයක් කියලා මම කියන්න සතුටුයි. මොකද මිලියන 30,000ක් පමණ එකව කරුවාම මේ නිවාස ක්‍රම වලට මේ අයවැයෙන් වෙන් වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම උඩරට වතු කරේ ගෙවල් 25,000ක් සකස් කිරීමට යෝජනා කරලා තියෙන එක මම ඉතාමත්ම ගෞරවයෙන් ප්‍රශංසා කරලා තියෙනවා. අපි දන්නවා මේ උඩරට පදිංචි වෙලා ඉන්න මේ වතුකම්කරු ජනතාව අපේම සහෝදර ජනතාවක් හැටියට තමයි මං සැලකිල්ලට අරගෙන තියෙන්නේ. මම එන රත්නපුර ප්‍රදේශයේත් මේ අය ඉන්නවා. ඒගොල්ලන්ට පහසුකම් බොහොම අඩුයි. ලයිම් කාමරවල පවුල් දෙක තුන එකහුව වෙලා හිටන් ඉන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මං හිතන්නේ ඒගොල්ලන්ට ගෙවල් හදලා හිටන් දෙනවයි කියන එක ඉතාමත්ම ප්‍රශංසා සහගත වැඩපිළිවෙලක් හැටියට මම දකිනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, ජීවන වියදම අවම කිරීමට අරගෙන තියෙන පියවරත් මම ඉතාමත් අගය කරනවා. අවශ්‍ය කරන භාණ්ඩ කීපයක්ම බදු නිදහස් කරලා හිටන් අල පරිප්පු කරවල මාළු හාල් මැස්සෝ තෙල් යනාදී සාමාන්‍ය ජනතාව පාවිච්චි කරන එදිනෙදා භාවිතයට ගන්න කලමනා මේ අයවැය යෝජනාවලින් අඩු කරලා තියෙනවා. ඒ වගේම සිල්ලර වෙළඳසැල් පිහිටුවීමට යෝජනා කරලා තියෙනවා. මම හිතන්නේ මේ සිල්ලර වෙළඳසැල් යන සංකල්පය ඉතාමත්ම යෝග්‍යයි. අපි කලින් තිබුණා සමෝපකාර සමිති මට මතකයි අපි කුඩා කාලයේදී ওই සමෝපකාරී සමಿತಿ කියලා ඒවැය තියෙන ඒ බාණ්ඩ විකිණීමට ගන්න ඒ කඩකාමර ඊතාත්ම අල්පේචව සකස් කරන ලද කඩකාමර ඒවට ඕනෑම දුප්පත් මිනිහෙකුට ගිහිල්ලා හිටන් එයාගේ අවශ්‍යතාවන් සපුරා ගන්න පුළුවන් ඒව නඩත්තු කිරීමට යන වියදම ඊතාත්ම ස්වල්පයි එහෙම නැතුව ඒවා වහලා දාලා හිටන් ඒවැය විකුණන මේ බාණ්ඩ දුප්පත් මිනිස්සුන්ට හරියන්නේ නැහැ සුපර් මාකට් වගේ හදලා හිටන් මේ ලොකු බෝඩ් ගහගෙන එයාර් කන්ඩිෂන් කරලා වායු සමීකරණ කරලා හිටන් තියෙන එක මං හිතන්නේ ඒක කිසිම අර්ථයක් නැහැ අපි හදන්න ඕනේ ඔය සමෝපකාර සමාගම් මගින් බෙදා දෙන ඔය බාණ්ඩ හැකි තරම් අඩු වියදමට සකස් කරලා තියෙන කඩකාමර තුලින් අඩු මිලකට මේවා අපේ දුප්පත් ජනතාවට මේවා බාර දෙන්න මං හිතන්නේ අපි මේ නගරවල වල වාසය කරන නිසා අපට තීරුමක් නැහැ මේ ගම් පළාත් වල ඉන්න මිනිස්සු කොහොමද කියලා හිටන් ඒගොල්ලන්ගේ පාරිභෝගික බඩු බාණ්ඩ ලබා ගන්න. අපේ හිතේ ගිහිල්ලා හිටන් මේ සුපර් මාකට් එකට ගිහිල්ලා මේ සීනි කිලෝ එකක් හොඳට පැක් කරලා තියෙන මේ බෑග් වගේ ඒ මිනිස්සුත් ගන්නවයි කියලා එහෙම නෙවෙයි සභාපතිතුමනි මම දන්නවා අපේ දුප්පත් පළාත් වල ගම් පළාත් වල මිනිස්සු සීනි අරගන්නේ ගොට්ටකට සීනි ගොට්ටකුයි කිරිපිටි අරගන්නවා නම් කිරිපිටි අරගන්නේ එදා වේලේ ඒගොල්ලන්ගේ දුප්පත්කමට දරුවන්ට සෑහෙන ප්‍රමාණයක් මේස හැන්දක් හරි දෙකක් හරි ඉතින් ඒ වගේ අඩු ප්‍රමාණවල් අරගන්න නම් මේ යෝජනා කරලා තියෙන මේ සිල්ලර වෙළඳ සැල් මම බලාපොරොත්තු වෙන්නේ අන්න ඒ ආකාරයේ බඩු ගන්න පුළුවන් වෙන ආකාරයට තමයි මේ සිල්ලර වෙළඳ සැල් සකස් කරන්න ඕනි ලොකු සුපර් මාකට් වගේ නෙවෙයි ඒ වගේම ගරු සභාපතිතුමනි නොඑක් තව තියෙනවා මේකේ ඉතාමත්ම වැදගත් යෝජනා මට කාලේ නෑ මේවා පිළිබඳව ඔක්කොම දැනුවත් කරන්න හැබැයි සම්පත් සමබරව බෙදා දීමක් සිදු කර ජනතාවට බදු පැටවීමක් සිදු නොකර විශාල ප්‍රතිලාභයක් දී ඇති අයවැයක් හැටියට තමයි අපි මට මේ අයවැය පිහින්නේ අවසාන වශයෙන් මට කියව යුත්තේ මේ අයවැයෙන් නිකුත්වන්නේ සුභවාදී පණිවිඩයක් කියලයි අපට බලාපොරොත්තු සහිත අනාගතයක් බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් මේ අයවැය දිහා බැලුවාම මෙවැනි අයවැයක් නිර්මාණය කිරීමට මඟ පෙන්වූ අපේ ජනාධිපතිතුමාටත් අපේ අගමැතිතුමාටත් ප්‍රසාදය පළ කර යුතුයි ඒ වගේම අපේ මුදල් ඇමතිතුමා සහ ඔහුගේ නිලධාරී මණ්ඩලය මේ වෙනුවෙන් වැය කරපු මහන්සියටත් මගේ ප්‍රණාමය සහ ස්තුතිය පළ කරමින් මා නිහඬ වෙමි
Thank you very much, Minister Honorable Gaurava Vyalendra.
Sabaki Talimedangum, Gaurava Parliament of Kulukalin Pedita Visalakali. Varavasalavutan Rodavana in the Vatre Pesakreta Vipukan and Rikali Mudal Kantari with the Kundu. Mile Uvare Varavasalavutam Barambaladu, the Nati Lula Makal. ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தையும் மிகவும் ஆவலுடனும் உன்னிப்பாகவும் அவதானித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தையும் ஏன் நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஊடாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே அவர்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலேயும் தாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றகரமான பாதைக்கு கொண்டு செல்லத்தக்க வகையிலே எங்களுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான திட்ட முன்மொழிவுகளும் அது தொடர்பான செயற்பாடுகளும் அமைவது என்பது மிக முக்கியமான விடயம். ஆசியாவிலே எங்களை பார்த்து அபிவிருத்தி அடைய வேண்டும், எங்களை பார்த்து தங்களுடைய நாட்டை அபிவிருத்தி பாதையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த சிந்தித்த நாடுகள் பல இன்று எங்களை தாண்டி முன்னோக்கி சென்றிருக்கின்றன. எங்களுக்கு பின்னால் நின்ற நாடுகள் தாசிய கண்டத்திலே பல நாடுகள் எங்களை முன்னோக்கி சென்றிருக்கின்றன. ஆனால் நாங்கள் இன்று திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பின்னால் நின்ற பல நாடுகள் எங்களை தாண்டி முன்னோக்கி சென்றிருக்கின்றன. குறிப்பாக ஆப்கானிஸ்தான், மியான்மர் போன்ற ஒரு சில நாடுகள் தான் இன்று இலங்கைக்கு பின்னால் நிற்கின்றது. ஆகவே எமது நாட்டிலே தொழில் முயற்சிகளை உருவாக்கக்கூடிய விதத்திலே புதிய அபிவிருத்தி திட்டங்களை உள்வாங்கி அதற்கூடான பல புதிய மாற்று சிந்தனைகளை கொண்டு வந்து அதை பேச்சளவில் இல்லாமல் நடைமுறை கேற்ற விதத்தில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் நிச்சயமாக நாங்கள் ஒரு முன்னேற்றகரமான பாதையை அபிவிருத்தி என்ற விடயத்திலே அமைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் குறிப்பாக இங்கு பேசுகின்ற பலருடைய கருத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் கொண்டுவரப்படுகின்ற திட்ட முன்மொழிவுகள், கொண்டுவரப்படுகின்ற சேத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது உண்மையிலே கேள்விக்குள்ளாகவே இருக்கின்றன, ஐயப்பாடாக இருக்கின்றன. பல திட்ட முன்மொழிவுகள் அது முன்மொழிவுகளாக இருக்கின்றன, நடைமுறைக்கு வருவதாக இல்லை. சிந்தனைகளும் திட்ட முன்மொழிவுகளும் நடைமுறைக்கு வந்தாக வேண்டும், அது செயற்பாட்டுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அபிவிருத்தி பாதைக்குள்ளே செல்ல முடியும். இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறுபட்ட விடயங்களிலே முன்னேற்றகரமான விடயங்கள் இருக்கின்றன. இருப்பினும் எமது வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தளவிற்கு தெரியும், 3 தசாப்தங்களையும் தாண்டி இந்த நாட்டிலே நடந்த யுத்தத்தினால் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்த மாகாணங்களாக இந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கின்றன. இந்த வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் என்று வாழ்கின்ற இந்த வடகிழக்கு மாகாணங்கள் யுத்தத்தினால் ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடும் பொழுது கூடுதலான பாதிப்புகளை சந்தித்த மாகாணங்கள். இந்த நிலையிலே நாங்கள் ஏனைய மாகாணங்களுக்கு இணையாக இந்த வடகிழக்கு மாகாணங்களை கட்டியெழுப்ப வேண்டிய மிக பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த அரசு காலத்திலே வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் என்ற அடிப்படையிலே, என்ற எண்ணக்கருவின் அடிப்படையிலே அபிவிருத்தி சார்ந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது முழுமை பெறவில்லை, மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இந்த நிலையிலே பல அந்த முன்னைய அரசிலே எடுக்கப்பட்டதான திட்ட முன்மொழிவுகள் முன்மொழிவுகளாக இருந்தன, சரியான ஒரு செயற்பாட்டுக்கு அது வரவில்லை. ஆகவே இந்த வடகிழக்கு மாகாணங்களை நாங்கள் ஏனைய மாகாணங்களுக்கு இணையாக சகல துறைகளிலும் வளர்த்தெடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் நலிவடைந்திருக்கின்ற, அழிந்து போயிருக்கின்ற இந்த மாகாணங்களுக்கான ஒதுக்கீடுகளை ஏனைய மாகாணங்களுக்கு போல் அல்லாது அதிகரித்து ஒதுக்க வேண்டும். சகல துறைகளுக்கும், அது விவசாயமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், ஏனைய இன்னொரு என்ன துறைகளாக இருக்கலாம். கல்வியை பொறுத்தளவிற்கு பல மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மன் தொழில்நுட்ப பாடசாலையுடன் இணைந்து 5 தொழில்நுட்ப கல்லூரிகளை ஸ்தாபிப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 5 தொழில்நுட்ப கல்லூரிகளில் ஒரு கல்லூரியாவது நிச்சயமாக வடகிழக்கு மாகாணங்களிலே, வடக்குக்கும் கிழக்குக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு கல்லூரியாக அதை அமைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று வயகம்பா, ஜப்ரம, மொரட்டுவ, கொழும்பு போன்ற பல்கலைக்கழகங்களுடைய மேம்பாட்டுக்கான நிதிகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவை கிழக்கு பல்கலைக்கழகத்திலும், தொழில்நுட்ப பிரிவு தொடக்கம் பல்வேறுபட்ட கற்கை சார்ந்த பிரிவுகளை சிறந்த முறையிலே இன்றைய இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையிலே, ஒரு நவீனத்துவமயப்படுத்தப்பட்ட வகையிலே கொண்டு செல்வதற்கு ஏற்ற வகையிலே 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் பழம் பெரும் பல்கலைக்கழகம், அதிகளவான மாணவர்கள் கற்கின்ற அந்த பல்கலைக்கழகம், அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் இதிலே உள்வாங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே அந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையிலே என்னுடைய முன்வழி வைக்கின்றேன். அதுபோன்று விளையாட்டுத்துறைக்காக விளையாட்டு, குறிப்பாக மாவட்ட மற்றும் மாகாண மட்ட விளையாட்டு அரங்குகளை மேம்படுத்துவதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களிலே இன்று நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், ஏன் பக்கத்தில் இருக்கிற அம்பாறையாக இருக்கலாம் அல்லது திருவோணமலையை எடுத்துக்கொண்டால், யுத்தத்தினால் பல மைதானங்கள் சீரழிந்து புனரமைக்கப்படாமல் பற்றி காடுகளாக காணப்படுகின்றன. பொது விளையாட்டு மைதானங்கள் மட்டுமல்ல, பாடசாலை மைதானங்கள் கூட பாவனைக்கு உட்படுத்தப்படாத நிலையிலே இருக்கின்றன. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிச்சயமாக இந்த விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கும் என்ற விடயத்திலே கூடுதலான நிதியை வடகிழக்கிலே, குறிப்பாக யுத்த பிரதேசத்தினால் யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து பாதிக்கப்பட்ட மைதான புனரமைப்புக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை நான் இந்த இடத்திலே வைக்க விரும்புகிறேன். அதுபோன்று விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய பல மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே அதிகளவான நெல் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாகாணம், விவசாயமே அங்கே பிரதான சீவனோபாய தொழிலாக இருக்கின்றது. இந்த நிலையிலே யுத்த முன்னெடுப்புகளால் பல குளங்கள், மட்டக்களப்பில் மட்டும் 105க்கு மேற்பட்ட குளங்கள் யுத்த முன்னெடுப்புகளால் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குளங்கள் பாவனைக்கு உதவாத நிலையில் இருக்கின்றன. குளங்கள் மாத்திரமல்ல, விவசாய வீதிகள், விவசாயிகள் பயன்படுத்துகின்ற விவசாய வீதிகள், குளங்கள் என்று பல்வேறுபட்ட நிலை அங்கு சேதமடைந்த நிலையிலே அவை இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையிலே இவற்றை புனரமைப்பதற்கான விசேட செயற்திட்டம் ஒன்றை சம்பந்தப்பட்ட அமைச்சு மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கையையும் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக மேற்கொள்ள வேண்டும் என்ற முன்மொழிவை நான் வைக்கின்றேன். அதுபோன்று கிராமிய பாதை வலையமைப்பை மேம்படுத்துதல் என்ற செயற்திட்டத்திலே கிட்டத்தட்ட 3000 மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 3000 மில்லியன் ரூபாயிலே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த கிராமிய வீதிகள், அதிகளவான வீதிகள் இன்னும் மண் வீதிகளாகவே இருக்கின்றன. இந்த மண் வீதிகளை கிரவல் வீதிகளை தார் அல்லது கொங்கிரீட் வீதிகளாக மாற்றுகின்ற செயற்திட்டத்திற்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கான கிராமிய பாதைகளை புனரமைப்பதற்கான நிதிகளை கூடுதலாக ஒதுக்குவதற்கான வேலை திட்டங்களை குறிப்பிட்ட அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். அதுபோன்று கடந்த வரவு செலவு திட்டத்திலே கிராமிய பாலங்களை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிராமிய பாலங்களை புனரமைப்பதற்கான பல செயற்திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் அது கடந்த வருடம் கடந்து சென்றது. ஆனால் ஒரு சில பாலங்கள் தொடர்பான புனரமைப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்னும் அவை பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருக்கின்றன. ஆகவே அதற்காக இம்முறை 2725 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இம்முறையாவது வருகின்ற வருடத்திலாவது அந்த பாலங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று நிலச்சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றல் என்ற அடிப்படையிலே 2800 மில்லியன் ரூபாய்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2016 அதற்கு முன்பு நிலச்சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள், இன்னும் குறிப்பாக நாங்கள் கேகாலை மாவட்டத்திலே கடந்த வருடத்திலே இடம்பெற்ற மண் சரிவு, லேண்ட்ஸ்லைடிங், அந்த நேரத்தில் நாங்கள் அங்கு நின்று மக்களோடு இணைந்து பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் இன்னும் அந்த மக்கள் சரியான முறையிலே அந்த இடங்களிலே குடியேற்றப்படாத நிலை இருக்கிறது. ஆகவே அமைச்சு இந்த விடயத்திலே கவனம் செலுத்தியிருக்கிற விஷயம் பாராட்டுக்குரியது. அதற்கான வேலைத்திட்டங்களையும் விரைவுபடுத்தி செய்வதென்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று இந்த வனஜீவராசிகள் தொடர்பான விடயம், வனஜீவராசிகள் தொடர்பான விடயத்திலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பகுதிகளிலே யானைகளுடைய தொல்லை மற்றும் ஏனைய இதர வனஜீவராசிகளுடைய தொல்லையினால் பல்வேறுபட்ட இழப்புகளை, உயிரிழப்புகளை, உடைமை இழப்புகளை எங்கள் மக்கள் சந்தித்து வருகிறார்கள். 2016 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 22 பேர் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பல பயிர்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வனஜீவராசிகள் தொடர்பாக நாங்கள் சில திட்ட முன்மொழிகளை கடந்த வருடமே நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதாவது யானை வேலிகளை அமைத்தல், மற்றது யானை விரட்டுபவர்கள் யானைக்கு மனிதனுக்கும் இடையில் இருக்கிற இந்த போராட்டத்திலே வனஜீவராசிகளையும் பார்த்து கொண்டு மனிதர்களையும் பாதுகாக்கின்ற அந்த பணியை செய்கின்ற வேலையாட்களை அதிக அளவு நியமியுங்கள், அதற்கான அலுவலகங்களை நியமியுங்கள் என்ற பல செயற்திட்ட முன்மொழிவுகளை கடந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். ஆனால் அவை சொல்லப்போனால் 15% அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே, ஏன் மற்றவை நடைமுறைப்படுத்தா நிலையில் இருக்கின்றன. ஆகவே இம்முறை வரவு செலவு திட்டத்திலே அதற்கான விடயத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சு வனஜீவராசிகள் அமைச்சு கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று தபால் திணைக்களம், குறிப்பாக யுத்த முன்னெடுப்புகளால் கிராமங்களிலே, குறிப்பாக யுத்தம் நடந்த பகுதிகளிலே கிராமங்களில் இருந்த தபால் திணைக்களங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு அவை நகர்ப்புறத்துக்கு மாற்றப்பட்டன. யுத்தம் இன்று 2009 முடிந்து கிட்டத்தட்ட 8 நாங்கள் கடந்து செல்கின்ற இந்த நிலையிலும் அந்த கிராமங்களிலிருந்து மூடப்பட்ட தபால் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்றன. சில தபால் நிலையங்கள் மிகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வசதிகளற்ற கட்டிடங்களுக்குள் இயங்குகின்றன. இதனால் சாதாரணமாக முதியவர்கள் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறு தொகை பணத்தை தங்களுடைய கிராமங்களை அண்டிய பகுதிகளிலே இந்த தபால் நிலையங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் பல கிலோமீட்டர் ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் பணத்தை பெறுவதற்காக அவர்கள் 100-150 ரூபாய் போக்குவரத்துக்கு செலவழித்து நகர்ப்புறங்களுக்கு வந்து பல மணித்தியாலங்கள் காத்திருந்து அந்த பணத்தை பெறுகின்ற அவல நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த தபால் அமைச்சை பொறுத்தளவிற்கு கிராமங்களிலே நலிவடைந்திருக்கின்ற, மூடப்பட்டிருக்கின்ற, பழுதடைந்திருக்கின்ற இந்த தபால் நிலையங்களை புனரமைத்து அவற்றை திறந்து அந்த மக்களுக்குரிய தபால் தொடர்பான சேவைகளை அவர்கள் காலடியிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களை இந்த வரவு செலவு திட்டத்துக்கூடாக கிழக்கு மாநிலத்திலே தபால் அமைச்சு இந்த விசேட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய கருத்தையும் இந்த இடத்திலே நான் வினயமாக முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று மொழிகள் தொடர்பான விஷயம், உண்மையிலே இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை என்பது ஏற்பட்டதற்கு வலுவான காரணமாக அமைந்தது மொழி சார்ந்த பிரச்சனை. மொழி சார்ந்த கொள்கைகள் சரியான முறையிலே இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படாதால், காலனித்துவத்துக்கு பின்பு இந்த நாட்டிலே மொழி சார்ந்த கொள்கைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்படாததால் மொழி சார்ந்த பிரச்சனை இந்த நாட்டில் இனம் சார்ந்த பிரச்சனையாக மாறி நாங்கள் ஒரு யுத்தத்துக்குள் சென்றோம். ஆகவே மொழி சார்ந்த கொள்கைகளை இந்த நாட்டிலே எந்த மக்களுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் சமத்துவமான முறையிலே அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மொழி சார்ந்த கொள்கைகளை இந்த நாட்டிலே முன்னெடுப்பதற்கு அமைச்சு, சம்பந்தப்பட்ட அமைச்சு ஒரு சிறந்த செயற்திட்டத்தை எல்லா பகுதிகளிலுமே முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டிலே இருக்கின்றதான ஒவ்வொரு சிங்கள மக்களும், தமிழ் ஒவ்வொரு சிங்கள மக்களும், அது அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கும், அதுபோன்று தமிழ் மக்களாக இருந்தாலும் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் அவர்கள் சிங்கள மொழியை கற்றுக்கொள்வதற்கென்ற அடிப்படையிலே சிறந்த மொழி கொள்கைகளை முன்னெடுத்து அந்த மொழி சார்ந்த கொள்கைகளை மேம்படுத்துவதற்கான செயற்திட்டங்களை ஏற்படுத்துவதற்குரிய நிதி மூலங்களை அதிகளவு இந்த வரவு செலவு திட்டத்துக்கூடாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மொழி சார்ந்த விடயம் பற்றி பேசும் பொழுது இன்னொரு விடயத்தை நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே, கிழக்கு மாநிலத்திலே, குறிப்பாக இப்பொழுது அங்கு இருக்கின்றதான கடமையில் இருக்கின்ற தமிழ் மொழி மூல தமிழ் பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள், அவர்கள் இப்பொழுது அந்த மாவட்டத்திலிருந்து அவர்கள் வேறு மாகாணங்களுக்கு வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இதனால் மக்கள் அன்றாடம் போலீஸ் நிலையங்களிலே சென்று சிங்களம் தெரியாத மக்கள் தங்களுடைய காரியங்களை தங்களுடைய முறைப்பாடுகளை செய்வதற்கு அதிகளவாக சிரமப்படுகின்றார்கள். ஆகவே தற்பொழுது வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மொழி பேசுகின்றதான போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றுகின்ற செயற்பாட்டை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிச்சயமாக கவனத்திலே கொண்டு அதை நிறுத்த வேண்டும் என்ப கருத்தையும் இந்த இடத்திலே நான் முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று நாங்கள் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக எங்கள் மக்களுக்கு இலவச சேவைகளை வழங்குங்கள் என்று கூறவில்லை. அவர்களுக்கு நாங்கள் அதாவது சொல்வார்கள், மீனை கேட்பவனுக்கு நாங்கள் மீனை கொடுக்காமல் தூண்டிலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கூடாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்குரிய நடைமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வளவுதான் நாங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகளை அமைத்தாலும், எவ்வளவுதான் கல்வி சார்ந்து மாணாக்கர்களை பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்தாலும், அவர்கள் கற்று வெளியேறும் பொழுது தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று சுயதொழில் கடன்கள், இந்த சுயதொழில் கடன் என்ற விடயத்திலே கடந்த காலத்து இந்த அரசு, குறிப்பாக தென்னலாட்சி அரசு பல சுயதொழில் கடன்களை கொடுத்து பல இளைஞ யுவதிகளுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் வேலையற்ற பட்டதாரிகள், வேலையற்ற இளைஞர்கள் யுவதிகள் வீதியோரங்களிலே இருக்கின்ற நிலைமை, பல போராட்டங்களை நடத்துகின்ற அவல நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. ஏனென்றால் இன்று சுயதொழில் கடன் கூட இன்று அவர்கள் ஒரு 500,000 ரூபாய் கணக்க வேண்டாம், ஒரு 50,000 ரூபாய் கூட இன்று ஒரு படித்த இளைஞர் ஒரு சுயதொழில் கடனை ஒரு வங்கியில் பெறப்போவதாக இருந்தால் பல்வேறு விதமான அங்கே நடவடிக்கைகள் முன்னேற்ற அதாவது முன்னான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அந்த 50,000 ரூபாயோ அல்ல 100,000 ரூபாயோ அவர் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள் இலகுவான முறையிலே கடன்களை மிகவும் குறைந்த வட்டியிலே பெற்றுக்கொண்டு அவர்கள் சுயதொழிலே ஈடுபடுவதற்கான வேலை திட்டங்களை கருத்திட்டங்களை இவ்வாறான வரவு செலவு திட்டத்துக்கூடாக அரசு அதிகளவு கவனம் செலுத்தி முன்னெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று அரச துறையில் கூட வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகளிலே நாங்கள் பாரபட்சம் இருப்பதாகத்தான் பார்க்கின்றோம். என்று சொன்னால் குறிப்பாக பல விஷயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். அரசு துறையில் இன்று கல்வி அமைச்சுக்குள்ளாம் கல்வி அமைச்சிலே வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இன்று கல்வி அமைச்சு கூடாக சிற்றூழியர் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. நாங்கள் அறிகின்றோம் 3,000-4,000 பேருக்கு சிற்றூழியர் நியமனங்கள் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று கிழக்கு மாநிலத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு குர்நாகலிருந்து இன்று சிற்றூழியர்கள் அங்கே கடமை புரிய வருகின்றார்கள். எங்கள் பகுதிகளிலே ஒரு காவலாளியாக கடமை உரிவது கூட அங்கிருக்கின்ற படித்தவர்களுக்கு தகுதி இல்லையா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இந்த நல்லாட்சி அரசை கொண்டு வருவதற்கு நாங்கள் மிகவும் கடுமையாக உழைத்தவர்கள், எங்கள் உயிர்களை தியாகம் பண்ணி நாங்கள் உழைத்தவர்கள். இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுவதற்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மக்கள் கூடுதலான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள், தியாகங்களை வழங்கியிருக்கிறார்கள். பல அச்சுறுத்தல்கள் மத்தியிலே, பல உயிர் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் மக்களோடு மக்களாக இறங்கி களத்திலே வேலை செய்தவர்கள். நல்லாட்சி அரசு 2015 ஜனவரி 8 நாட்டிலே ஒரு புதிய ஜனாதிபதியை கொண்டு வருவதற்காக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்து மக்களும் பெருமளவான தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். 70% 80% மேற்பட்ட வாக்குகளை நல்லாட்சியின் ஜனாதிபதிகளுக்கு எமது மாவட்ட மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே, முல்லைத்தீவிலே, மட்டக்களப்பிலே, மன்னாரிலே, வவுனியாவிலே, அம்பாறையில், திருவோணமலையில் என்று. ஆனால் இன்று
சுகாதாரத்துறை தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்று ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாகாணங்களில் உள்ளவர்கள் அங்கு வந்து சிற்றுள்ளாக சிற்றூழிய நியமனத்தில் கூட பாரபட்சம் இருக்கின்றன. இன்று எங்கள் முன்னிலையிலே கல்வி ராஜாங்க அமைச்சர் கூட இருக்கின்றார். அவருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆயிரக்கணக்கில் வழங்கப்படுகின்ற சிற்றூழியர்களே நாங்கள் கேட்கின்றோம், குறைந்தது ஒரு 10-15 பேரையாவது எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நியமிங்கள் என்று சொல்லி இன்று கூட இன்று நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் கூட இன்று கல்வி அமைச்சில் சிற்றூழியருக்கான நேர்முக பரீட்சை நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் கூட எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. இன்று நாங்கள் மக்களுக்குள்ளே செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. நீங்கள் தான் இந்த நல்லாட்சிக்கு வாக்களிக்க சொன்னீர்கள். இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்து ஏற்படும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும், பழைய முறை மாறி இருக்காது, எல்லாம் சமத்துவமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்டவர்கள் இன்று மக்களுக்குள்ளே செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. ஆகவே அரசு துறை வேலைவாய்ப்பிலும் இவ்வாறான பாரபட்சங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் 100 நாள் வேலை திட்டத்தில் கூட நாங்கள் சரியான புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும், பாரபட்சமான நிலைமை இருக்கின்றன. சில அமைச்சர்கள் சில அமைச்சுக்கள் இன்று இந்த நாட்டிலே நல்லாட்சியிலே சில அமைச்சுக்கள் எவ்வாறு செயற்படுகிறார் என்று சொன்னால், அவர்கள் மாவட்டத்துக்கு அமைச்சர்களாக தாங்கள் சார்ந்த தொகுதி அமைச்சர்களாக இவ்வாறு செயற்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கு கூட எங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள் இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு ஒரு சரியான பதிலை நான் நினைக்கின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்துக்கு கூட இந்த வருஷத்திலேயாவது இந்த அரசு சரியான நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்று. அதுபோன்று இன்று நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே சில சேர்த்திட்ட விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு இந்த நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட விஷயத்திலே கிழக்கு மாகாணத்துக்கென்று வீடமைப்பு தொடர்பாக வடகிழக்கு இணைந்து வீடமைப்பு, அதுவும் குறிப்பாக செங்கல் மற்றும் சீமெந்து கலவையான வீடுகள், அதில் பாராட்டுகின்றோம். காரணம் அவ்வாறான வீட்டைத்தான் கோரியிருந்தோம். அத்தகைய வீட்டுக்கு இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டத்துக்குடான அனுமதி கிடைத்திருக்கின்றன. ஆகவே அதை தவிர கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு நல்லிணக்கம் என்ற இந்த சேர்த்திட்ட எண்ணக்கருவு கூட எந்த விதமான ஒரு வளங்களும் இல்லாததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று 2015ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி ஒரு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இந்த உயரிய சபைக்குள்ளே கால் வைத்தேன். 2015ஆம் ஆண்டிலே ஒரு வரவு செலவு திட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாக வாக்களித்தது. 2016 வரவு செலவு திட்டத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம்.
குமார்
ஆண்டர்வல் வியாலேந்திரன்,
2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கும் 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கும் நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம். அந்த ஆதரவாக வாக்களிக்கும் போது அதற்கு முன்னர் நாங்கள் ஏன் இந்த பிரதமர் அவர்களிடம் சந்தித்து அந்த வாக்களிப்புக்கு முன்பு கூட நாங்கள் பல திட்ட முன்மொழிகளை வைத்திருந்தோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில திட்ட முன்மொழிகளை கேட்டதுக்கு அமைய கொடுத்திருந்தோம். அவற்றிலே எத்தனை வீதம் நிறைவேற்றப்பட்டது என்றால் உண்மையிலே 101-5 கூட நிறைவேற்றப்படாத நிலையில் தான் இப்பொழுது 2017ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அது அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டமாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதே நிலை தான் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் தொழிற்சாலைகள் இந்த நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலோ அல்லது இந்த வரவு செலவு திட்டத்திலோ 2015ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் வாழைச்சேனை கடலாசியாலை மட்டக்களப்பிலே கிழக்கு மாநிலத்திலே யுத்த நடவடிக்கைகளினால் நலிவடைந்து அழிந்து போயிருக்கின்ற தொழிற்சாலைகளை திறப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் என்று பல கோரிக்கைகளை பார்லமெண்ட்டுக்குள்ளேயும் வெளியேயும் பல சேர்த்திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களிடம் பிரதமரிடம் நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். இதுவரை அந்த தொழிற்சாலைகள் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் 2015 வரவு செலவு திட்டத்திலேயோ 16 வரவு செலவு திட்டத்திலேயோ ஏன் இப்பொழுது வந்திருக்கிற 2017 இந்த 18க்குரிய இந்த வரவு செலவு
திட்டம் இருக்கின்றது
ஏற்படுத்தப்படாமல் வேதனையாக இருக்கின்றது. மாறாக நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மட்டக்களப்பிலே கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய தொழிற்சாலை என்றால் கல்குடாவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன எத்தனோல் எரிசாராய மதுபான உற்பத்தி சாலை தான் அங்கே புதிதாக வந்திருக்கின்ற இந்த நல்லாட்சியிலே. ஆகவே மனித வளத்தை அளிக்கின்ற இந்த தொழிற்சாலைக்குத்தான் இப்பொழுது அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையிலே இன்னொரு விடயத்தை, இந்த மாவட்டம் சார்ந்த விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்திலே, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த 3 மாதத்துக்கு மேலாக அரசாங்க அதிபர் இடமாற்றம் பெற்று அவர் வந்திருக்கின்றார். இன்று இந்த மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் அரசாங்க அதிபர் இல்லாமல் 3 மாதத்துக்கு மேலாக இயங்குகின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ சிறுநேசன், கௌரவ ஜோஈஸ்வரன், கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் நான், 3 பேரும் சேர்ந்து நாங்கள் உள்நாட்டு அலுவல் அமைச்சர் அவர்களிடம் புதிய ஒரு அரசாங்க அதிபரை நியமித்து தருமாறு அந்த அரசாங்க அதிபரின் பெயரையும் நாங்கள் இட்டு அந்த கடிதத்தை சமர்ப்பித்திருந்தோம். 3 மாதங்கள் கடந்து இன்று இந்த மாவட்டம் ஒரு அரசாங்க அதிபர் இல்லாமல் இயங்குகின்ற நிலை இருக்கின்றன. ஆகவே சிரேஷ்டதனத்தில் உள்ள அரச அதிபரை உடன் காலம் தாமதிக்காமல் நியமித்து தருமாறு நாங்கள் வினயமாக பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று உள்நாட்டு அலுவல் அமைச்சரிடம் இது தொடர்பாக ஏன் இதற்கான கால இழுத்தடிப்பு இடம்பெறுகின்ற சந்தேகம், பின்புலத்திற்கான சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. நன்றி.
நிறைவு செய்ய ஆனரபிள் டாக்டர் ராஜித் சேனாரத்ன.
கரு சபாபத்து மணி மெவர அயவேலேக்கனைய ඉදිරිපත් කිරීමේදී අපි දැක්ක විශේෂත්වය තමයි මේ අයවැය ලේඛනය මේ අවුරුද්දකට සීමා වෙන අයවැය ලේඛනයක් විදියට නෙවෙයි විශාල ඉදිරි දැක්මක් එක්ක සහ යම්කිසි එක ප්‍රතිපත්තියක ඉඳලා බොහෝ කරුණු ගැන ප්‍රතිපත්තිමය තීන්දුවල ඉඳලා ඒ ප්‍රතිපත්තිය මත මේ කොටසේ තීන්දුව අරගෙන තිබෙනවා. ඒක තමයි මේකේ තිබෙන ඉතාමත්ම සාධනීය తత్వය. දැන් මුල් මේක තමයි එතුමා කියුවා, එතුමා මේ ඉදිරිපත් කරනකොට මේක නීල හරිත ආර්ථිකයක් කියලා. නීල හරිත ඒක ඉතාමත්ම වැදගත්. දැන් අට අවුරුදු දෙකකට පෙර මට මතකයි ලෝක බැංකුව තමන්ගේ සැසිවාරයේදී ප්‍රකාශයටපත් කරා මේ හරිත ලෝකය ඉදිරියට යන්නේ මේ හරිත ආර්ථිකය නීල ආර්ථිකයක් බවට පත් වෙනවා. මේ සාගරයෙන් තමයි විශාලම සම්පත් ලබා ගන්නට පුළුවන්. සාගරයෙන් තමයි ලෝකයේ ආර්ථිකය ගොඩනැගෙන්නේ, ගොඩබිමෙන් නෙවෙයි කියලා. ඒකට අපි ලෑස්ති වෙන්නට ඕනේ. අනිත් එක තමයි හරිත ආර්ථිකය තුළ එතුමාගේ මේ අයවැය ලේඛනය බොහොම පරිසර හිතවාදී යෝජනා ගණනාවක් මේ සඳහා, මේ හරිත ලෝකයක් ඇති කිරීම සඳහා ගෙනල්ලා තිබෙනවා. ඒකෙදි එකක් තමයි මේ වාහනවලට තිබෙන ප්‍රතිපත්තිය. ඒ එකම ප්‍රතිපත්තිය හැම දෙයකටම වාහන සඳහා එතුමා ක්‍රියා කළ තියෙනවා මේ අයවැය ලේඛනයෙන්. එතුමාගේ ප්‍රතිපත්තිය අනුව එතුමාට ඕනේ 2025 වෙනකොට දෙමුහුන් සහ විදුලියෙන් වැඩ කරන වාහන අපේ ප්‍රවාහනයට යෙදවීම. ඒ වගේම 2040 වෙනකොට බලශක්තිය මගින් දුවන වාහන මේ රටේ ප්‍රවාහනය සඳහා යෙදවීම. මෙන්න මේ සඳහා නොයෙකුත් ක්‍රියාමාර්ග එතුමා අරගෙන තිබෙනවා. එකක් තමයි විදුලි කාර්වලට ආනයන බද්ද රුපියල් මිලියනයකින් අඩු කරලා තිබෙනවා. එසේ අඩු කරන ගමන්ම ඉන්ධන වලින් දුවන සුඛෝභෝගී රථවල ආනයන බද්ද මිලියන 2.5කින් වැඩි කරලා තිබෙනවා. මේක ඉතා හොඳ ප්‍රතිපත්තියක්. ඒ වගේම එන්ජින් ධාරිතාව 2500ට වැඩි සුඛෝභෝගී වාහනවලට වෙනමම විශේෂ බද්දක් පැනවීමට තීන්දුව කරලා තිබෙනවා. ඒ වගේම ඩීසල් සහ ඩීසල් ත්‍රිරෝද රථ වලට මේ ඒක වඩා විදුලි ත්‍රිරෝද රථ ජනප්‍රිය කිරීම සඳහා ඩීසල් ත්‍රිරෝද රථ වලට ආනයන බද්ද රුපියල් 50,000කින් වැඩි කරලා තිබෙනවා. ඒ වගේම විදුලි බස් රථ සහ ත්‍රිරෝද රථ අතර ණය අනුපාතය, මේ ආනයන ණය අනුපාතය 90:10 අතර තත්ත්වයකට ගෙනල්ලා තිබෙනවා. ඒ වගේම ලංගමට විදුලි බස් රථ 500ක් ගෙනීමටත්, විදුලි බස් රථ සඳහා පෞද්ගලික අංශයට සහන සඳහා රුපියල් මිලියන 500ක මුදලකුත් යොදවීමට මේ අයවැය මුදල් වෙන් කළ තිබෙනවා. ඒ වගේම සූර්ය බලයෙන් ක්‍රියාත්මක කරන විදුලි මධ්‍යස්ථාන සඳහා සහන. මේ සහන තුළින් කෘෂිකර්මාන්තය, බැවිලි කර්මාන්තය, එතකොට ඩ්‍රිප් ඉරිගේෂන්, කුකුළු පාලනය, කෘෂි සැකසුම් කර්මාන්තය, හෝටල් කර්මාන්තය, මේ සියල්ලටම ඒ සහන ක්‍රියාත්මක කිරීමට එතුමා මුදල් වෙන් කළ තිබෙනවා රුපියල් මිලියන 5300ක්. බිලියන 5.3ක මුදලක් වෙන් කළ තිබෙනවා. ඒ වගේම කාබන් බද්දක් දිනකට මෝටර් බයිසිකලකට 7.17කුත් කාර් එකකට රුපියල් 1.78කුත් බස් එකකට රුපියල් 2.74ක් විදියට මේක ඒ බද්ද අය කළා. ඒ බද්ද මේ පරිසරය ආරක්ෂාව සඳහා අරමුදලකට ගොනු කළා. ඒ අරමුදලෙන් ඒකේ පරිසරය ආරක්ෂා කිරීමේ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කිරීම. ඒ වගේම පොලිතින් සහ ප්ලාස්ටික් නිෂ්පාදනය අධෛර්යමත් කිරීමට ප්ලාස්ටික් අමුද්‍රව්‍ය කිලෝග්‍රෑම් එක රුපියල් 10ක බද්දක් පනවල තිබෙනවා. ඒ එකම එකට විකල්පයේ වශයෙන් දිරාපත් වන අමුද්‍රව්‍ය වලින් ගන්න කෙසෙල් පට්ට වැනි තාල වර්ගයේ පත්‍ර කොහු උණ බම්බු වගේ ඒවයින් මලු ඇසුරුම් එහෙම නිෂ්පාදනය කිරීම දිරිමත් කිරීමට රුපියල් මිලියන 75ක මුදලක් වෙන් කළ තිබෙනවා. ඒ වගේම දිරාපත් වන ඇසුරුම් ද්‍රව්‍ය නිෂ්පාදනය සඳහා ගෙන්වන යන්ත්‍ර සූත්‍ර උපකරණ අමුද්‍රව්‍ය අතරමැදි භාණ්ඩ ඒ සඳහා ඒ සියල්ල තීරුබද්දෙන් නිදහස් කළ තිබෙනවා. මේවා ඉතාමත්ම හොඳ යෝජනා අපේ රටේ අත්තරම පරිසරය ආරක්ෂා කිරීම සඳහා. ඒ වගේම සෞඛ්‍ය සඳහා මේ අයවැය ලේඛනයෙන් රුපියල් බිලියන 200කට වැඩි ප්‍රමාණයක් වෙන් කරලා තවදුරටත් මේ අයවැය කතාවෙන් එතුමා තවත් නොයෙකුත් සංවර්ධන ව්‍යාපෘති සඳහා මුදල් වෙන් කළ තිබෙනවා. එකක් තමයි මනස ශරීරය සහ අධ්‍යාත්මය සමබරතාවය සඳහා තබා ගැනීම සඳහා සුවතා මන්තීරු පුස්තකාල ව්‍යායාම මධ්‍යස්ථාන යෝග මධ්‍යස්ථාන භාවනා මධ්‍යස්ථාන අනෙකුත් අධ්‍යාත්මික කටයුතු සඳහා රුපියල් මිලියන 1500ක මුදලක් වෙන් කළ තිබෙනවා. මේක ඉතාමත්ම හොඳයි. මද රටේ වැඩිපුරම අපි සෞඛ්‍ය වෙනුවෙන් වියදම් කරන්නට වෙලා තිබෙන්නේ මේ බෝනවන රෝග. රෝහල්ගත රෝගීන්ගෙන් 70%ක් මේ යන්නේ බෝනවන රෝග. මේ බෝනවන රෝග වලට එක හොඳ තත්ත්වයක් තමයි මේ මනස ශරීරය සහ අධ්‍යාත්මය එක තැනකට තවා ගන්න මෙන්න මෙවැනි ක්‍රියාත්මක ක්‍රියාවන් ප්‍රවර්ධනය කිරීම. අනිත් එක සමයි පොළොන්නරුව අනුරාධපුර සහ යාපනය රෝහල් 3ට තමුන්නාසල වකුගඩු එකක 3ක් සහ ඒ යන්ත්‍ර සඳහා රුපියල් මිලියන 450ක මුදලක් වෙන් කළ තිබෙනවා. ඒ වගේම බෝනවන රෝග හඳුනා ගැනීමට ප්‍රතිකාරයට සහ හතරිකා ප්‍රතිකාරයට සෞඛ්‍ය අධ්‍යාපන කාර්යාංශයත් අධ්‍යාපන අමාත්‍යාංශයත් එකට එක අහුවෙලා කරන ඒකාබද්ධ වැඩ සනාකර රුපියල් මිලියන 100ක් වෙන් කළ තිබෙනවා. ඒ වගේම බීමෝල සීනි ග්‍රෑම් එකක් සඳහා හැම සීනි ග්‍රෑමක අපි ඉල්ලුවා එක්තරා ප්‍රමාණයකට වැඩි වුණාම රුපියල ගාන ගන්නේ කියලා. නමුත් මේක ඉතාමත්ම හොඳ යෝජනාවක්. හැම තිබෙන හැම සීනි ග්‍රෑමයකටම 150ක බද්දක් තිබෙනවා. මොකද අපි පෞගිය කාලේ මම ගෙනාවා ට්‍රැෆික් ලයිට් සිස්ටම් කියන එක. සීනි පරිභෝජනය අඩු කිරීම සඳහා කොළ කහ සහ රතු ග්‍රෑම් 11කට වැඩිය තියෙනවා නම් බීම බෝතලේ සීනි ග්‍රෑම් මේ දියර ග්‍රෑම් 100කට වැඩිය අපි ඒක රතු කරා. ඒකෙන් සමහර බහුජාතික සමාගම් වල පැනිබීම ඔක්කොම කඩාගෙන වැටුණා. කඩාගෙන වැටලා ඒගොල්ලන්ට සිදු වුණා ඒගොල්ලන්ගේ සීනි ප්‍රමාණය 10%කින් අඩු කළා කහපාටට ගමන් කිරීමට ඔවුන්ගේ වෙළඳපොළ තියාගැනීමට. දැන් පෞගිය දවස්වල මේ බදු ක්‍රමය ගෙන ඒමදී ඔවුන් සම්පූර්ණයෙන්ම ඇවිල්ලා මේ සඳහා ඇත්තටම මට නොයෙකුත් ඉල්ලීම් කරා මේක නොකරන්නේ කියලා. නමුත් අපේ ඉල්ලීම් පිට මේ සියලු බලපෑම් මැද්දේ මම ඉතාමත්ම ප්‍රශංසා කරනවා, ස්තුතිවන්ත වෙනවා මුදල් ඇමතිවරයාට මේ ගත්ත පියවර සඳහා. මොකද මේවැයින් තමයි අද බොහෝ ජනතාව මේ රටේ මිය යන්නේ. ඒ වගේම කරාපිටිය රත්නපුර සහ මඩකලපුව ඒ රෝහල් 3 පිළිකා රෝග ස්ථාපනයට ගියව අවුරුද්දේ රෝහල් 3කට පිළිකා මධ්‍යස්ථාන හැදුවා. දැන් මේ අවුරුද්දේ තව 3කට ඒ පිළිකා රෝග හදන්න රෝගවලට ප්‍රතිකාර කරන මධ්‍යස්ථාන පිළිකා රෝග මධ්‍යස්ථාන හදන්නට රුපියල් මිලියන 300ක් වෙන් කළ දීලා තියෙනවා. ඒ වගේම ප්‍රාථමික සෞඛ්‍ය සේවය, ඒක තමයි ඉතාමත්ම වැදගත් මේ බෝනවන රෝග හදන්නට ප්‍රාථමික සෞඛ්‍ය සේවය. දැන් මම ආවට පස්සේ මේ සඳහා මොකද රජයේ කොහෙවත් තිබුණේ නැහැ, සියලු දේවල් රජය අපි නොමිලේ කරා. ඒ කියන්නේ මේ ඖෂධ වලට අමතරව පිළිකා ඖෂධ සියල්ලම ජීවිත කාලෙම නොමිලේ ලබා දෙන්න, අක්ෂිකාත සියල්ලම නොමිලේ, එතකොට ස්ටෙන්ට් වර්ග සියල්ලම නොමිලේ, ඒවා අපි ලබා දෙන්න දුන්නා. මුදල් ගත්ත මෙතකල් මෙකල්ලා සම්පූර්ණ අංග සම්පූර්ණ නිදහස් සෞඛ්‍ය සේවයක් ඇති කරා. ඒ ඇති කරත් ඇත්තටම මේකෙදි නමුත් තව එක ප්‍රශ්නයක් තිබුණා. මොකද රෝගියෙකුට තමන්ගේ හෙල්ත් චෙකප් එක කරගන්න ඕන නම් ඒකට සල්ලි වියදම් කළා පුද්ගලික රෝහලකටම යන්න ඕනේ. ඒ නිසා සභාපති උනේ අපි ආරම්භ කරා මම 846ක් සුව මධ්‍යස්ථාන සුව සේවා මධ්‍යස්ථාන 846ක්. ඒකේ අපි BMI අගය அதிக ருதிர பீடனைய எதகோட்ட ருதிரவர சீனி திபெனாது கொலஸ்ட்ரால் தீனாது கேன மூலிக பரீட்சணை கரல ஏவே யம்கிசி தத்தையாக தீரணும் லங்கம தீன ரூவால்ட்ட மேகரான் கேன அது ஓனவ துப்பத் மினியகோட்டு கீழே தவங்க மூலிக ஹெல்த் செக்அப் எக்க சதபாக்கத் வேதம் கரகத்து கரகத்தேகி ஏவகேம மாத்ரு சுவனாரி மத்தியஸ்தான மம நவசிய ஹயக் லங்கா வட்டே ஹெதுவா ஏகட மே மே ரோக மினிச்ச ஹத்தரகட்ட அரேனட்ட அப்பாட்ட அரேனட்ட ஏகோலங்கே பியவுரு பிலிக்காசா கப்கெல பிலிக்கா திபெனாது கேலா பலாகானட்ட ஏகன் போ அயகி ஜீவித ஆரக்ஷா கரகானட்ட ஏனிசா மென்ன மே சேவே சந்தா மே பிராத்திமிக சௌக்கிய சந்தா சக்திமத் கிரீமட்ட மே துன முதல இத்தாமத் மெதகத் மில்லியன் சீயக் லபாதியில தீனோ ஏவகேம காசல் வீதியே மே ரீப்ரடக்டிவ் ட்ரீட்மெண்ட் சென்டரேகுத் எத்தோட கொழம்ப மகானுவர அனுராதபுர ரூஹால் துணட்டு பிரசவ மத்தியஸ்தான துணக்கட்டாத் ருபியால் மில்லியன் திசிய ஹெத்தபாக முதலாக வெங்கல தீல தீனோம் ஏவகேம பொலொன்னருவே மாத்ருஹா நொமேரு லதரியே லதரு ஏக்க சங்கேரண ஹதானட்டு ருபியால் மில்லியன் பணாக் வெங்கல திபெனவா லமா ரூஹாலே ஹர்தரோக அவதானம் சத்கார சங்கீர்ணேசா ஹர்தரோக நிவாரண சங்கீர்ணி ஹதானட்டு மில்லியன் ஹாரசியக் ஆரம்ப லபா தீல தீனோ அப்படி மே வினகோட்டத்தை கட முல்கால் தீயல ஜனாதிபதி திம்ம அப்படி ஆரம்ப கல திவென்னு ஏகட மில்லியன ஹார்சியக் லபாதீமி தாமத் வெதகத் ஏவகேம மொரட்டுவ தெனியாய ரோஹால் அங்க சம்பூர்ண நவீன ரோஹால் விதியட்ட சகஸ்கரான தேங்க அப்படி கிரியாக்கரகனியானவா ஏவகேம பேருவ ரோஹால்ட்ட சுவகா காரக ஏகக்கா கியூரட்டிவ் ஏகாயக் ஏகவாகேம லேபேங்குவாக் ரசாயனாகாரே மலப்பாவன பத்தத்தி சந்தா மே சியலு ஏவாட ருப்பியால் மில்லியன் துன்சி ஹெத்தபாக் வெங்கல திபெனோ ஏவகேம மாத்தர ரோஹாலே தந்தின ததபதே நிசா அப்படி கம்புர்காமட்ட கே நதான் ஏகே மாத்ரு அம்சே லமாம்ச வைத்தியசா பரிபாலனாம்சே கம்புர்காமட்ட கெனேம சந்தா ஏ வினச கிரிமலா ஏகாய் கொண்டகிலி தனியமட்ட ருப்பியால் மில்லியன் எக்கசிய பணாக் தன்ட்ட வெங்கல திபெனம் ஏவகேம கேவார வகேம கேவார ஹெத பூனு பாசல் தேவனு கிரிமட்ட மில்லியன் துன்சியாக் வெங்கரா இத்தியாசே பலவினிவார்ட்ட ஏவகேம மே அவுர்தெத் ஹெத பூனு பாசல் தேவனு தாத் ருப்பியால் மில்லியன் துன்சியாக் வெங்கல தீலாம் மேகி தாமத் மெதகார் ஏவகேம தந்த சௌக்கிய தீவுன சந்தா மார்கம தந்த சௌக்கிய ஆயத்தனேட்ட சஹா ரத்னபுர முக சௌக்கிய ஆயத்தனே தீவுனு கிரீமண்ட மில்லியன துன்சியாக் வெங்கல திபெனோம் ஏவகேம கொழம்பு ஜாத்திக ரோவாலட்ட நவீன எச்ஐவி ஏட்ஸ் அப்பே ரட்டே போன ரோகவலிங் இயலையாயம திபென்னே டெங்கு சஹா எச்ஐவி தராய் அனைத்தொக்கம அப்பே ரோக துணக் தங் நிவாரணை கல்ல திபெனோ லோக சௌக்கிய சங்கிதானி சாத்திக லபல அனித் ரோகத் ஒக்கோம இத்தாமத்ம அடு அவதியக்கு தேன தவ அவரு தெக்கிங் வேணக்கூட திதாஸ் விஷயம் வேணக்கூட ஏ ஹெம ரோகியாக்ம அப்பிட்ட நிவாரணை கரகத்தேகி எதோட ஏ அனு பலனகோட எச்ஐவி எக்க மே கலாப்பே மாப்பி அடுனத் சுலு வர்தனையாக திபெனோ ஏ சந்தா ஜாத்திக ரோஹால்ட் அவசியமே ஏகக்கே சந்தா ருப்பியால் மில்லியன் விசிப்பாக் வெங்கல திபெனோ ஏவகேம சுவதரிய ஹதிசி கிலன்ரத சேவைய மேக லங்காவட கெனாப்பேலா அப்பே வைத்திய சங்கமே சபாபதி வரே பிரகாஷியாக்கரா மேக கல்கஹன்னே கிவா மேக நோய்க்குத் கதா கிவா மேகே அரு அது அப்பே கங்கல மினிசு கியானி இத்தாமத்ம ஹொந்தாய் மேக இத்தாமத்ம வினாடி தெக்கெங்கேனோ வினாடி தஹாயங் அப்பே அப்பேட்ட அவில மே ரோகிங்கேனோ எதா த்ரீ வீலருக்கேன் த மே துப்பத் மினிசு மே ரோகிங்க கெனிச்சு நமுத் அது ஹொந்த கிலன்றியக்க சியலு சௌக்கிய பாசுகான் சகித்துவ ஏக கெனேனோ ஏ கிலன்ரத சேவைய சந்தா கிரியாத்ம கிரியமட்ட தங் அவருத்தக கால பரிச்சேதி வரே அவருத்தக் ஏகே சம்பூர்ண பரிஹரணேட்ட வியதங்கரா இந்தியானு ராஜ்ய மே அவருதீந்தல அப்பி வியதங்கரோ அப்பி மில்லியன ஹத்ய பணாக் முதலாக் வெங்கல தீரோம் ஏவகேம சௌக்கிய பரீட்சண சந்தா ருபியால் மில்லியன ஹத்தபாக் வெங்கல திபெனோம் ஏவகேம தேசிய வைத்திய பஷாத்துபாதி ஆயத்தினே அப்பி இல்லீம் கருப்பேக்காக் அப்பி தங் பட்டஹீர வைத்திய வித்யாவட்ட பி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் கேல தீனோ ஆயுர்வேதிக்கட்டாத் தங் அது வைத்திய ஆயுர்வேத அப்பி மே உபாதிதாரி நின்னவா ஏ சியலு உபாதிதாரின்ட்டு மான் ரெக்கியாவில் பலதுன்னு அட்டசிய கானகட்ட மே சரி அட்டசிய கானா கிட்டியா ரெக்கியா விரகித்தவ ஈட்டு பஸ்ஸே ஏகோலான்ட பஷாத் உபாதி எம்எஸ்சிஏக்கு ஆச்சாரிய உபாதி கிரீமட்ட அப்பி இட தீர தீனோ ஏ சந்தா பிஜிஐஎம்எக்க கப்பிட்டோனே ஏ சந்தா ருப்பியால் மில்லியன ஹத்தலியாக் வெங்கல திபினா ஏக்க பீட்டோ அன்னட்டு ஏவகேம ரவு சியலு சரசவி சிசுன்ட்டாத் ரஜே சியலு சிஷ்யின்ட்ட சௌக்கிய ரக்ஷணை இதுன்னா மே வசரீந்தல சரசவி சீதுன்றா சௌக்கிய ரக்ஷணை சந்தா முலியன பன் சீயா வெங்கல தீபனம் ஏவகேம சமாருக்கேனோ மே சௌக்கிய புத்தலீகரணை கண்ணாய்கள் ஏமனா முகடதா அப்பி பயம்பட்ட தேங்க அழுத்தங்க வைத்திய பீட்டையாக கதனோம் ஏ சந்தா அப்பி தேங்க குளியா பீட்டிய ரோஹால சிக்ஷன் ரோஹால கிரீம் சந்தா சீலு මුදල් වෙන් කළා එක කරගෙන යනවා. ඒ වගේම රත්නපුර උපකුලපතිවරයාත් එක්ක අපි සාකච්ඡා කළා. දැන් ඉඩම් හඳුනාගෙන නවීන රෝහලක් ශික්ෂණ රෝහලක් රත්නපුර හදන්නට සබරගමු රෝහලට තව වෛද්‍ය පීඨයක්. ඒ වගේම මොරටුව උපකුලපතිවරයාත් එක්ක අපි සාකච්ඡා ආරම්භ කළ තිබෙනවා මොරටුව විශ්වවිද්‍යාලයට තව වෛද්‍ය පීඨයක් හදන්නට. දැන් මේ වර ඒක සඳහා මිලියන 1250ක මුදලක් වෙන් කළ තිබෙනවා මේ වෛද්‍ය පීඨ තුන හදන්නට. ඒ වගේම රූණු වෛද්‍ය පීඨය පීඨේ ළමයි 130-300 දක්වා වර්ධනය කිරීමට ගිය අයවැයෙන් මුදල් වෙන් කරා. මේ සැරෙත් එහි රූණු වෛද්‍ය පීඨයේ ප්‍රොෆෙසෝරියල් යුනිට් එක හදන්නට ටීචින් හොස්පිටල් එකේ ඒක සඳහා රුපියල් මිලියන 50ක් ලබා දීලා තිබෙනවා. නමුත් මට එකක් ගැන මට කණගාටුව ප්‍රකාශ කරන්නට වෙලා තියෙනවා. මේ බියර් වලට ලබන දීලා තියෙන සහනය. ඒකට මට කිසිසේත් එකඟ වෙන්න බෑ. මුදල් ඇමතිවරයාට ලබා දුන්න ඒ දුන්න සංඛ්‍යාලේඛන සම්පූර්ණ වැරදි. 49%ක් නීති විරෝධී මත්පැන් පානය කරනවා කියන එක සම්පූර්ණ වැරදි. ඒක පිළිබඳව මට තියෙනවා දැනට දත්ත. ඒ වගේම නාටා සංවිධානය මගින් මේ පිළිබඳව පර්යේෂණයක් ආරම්භ කළ දැන් කරගෙන යනවා. තව ටික දවසකින් මට නියමම දත්ත ලෑස්ති කළ දෙතෑකි. දැන් 90 දශකයේත් මේ වගේම එදා මේ වගේම මේ බියර් වලට බදු අඩු කිරීමට මේ වගේම මේ තර්ක තමයි ගෙනාවේ. නමුත් පොලිසිය සුරාබදු දෙපාර්තමේන්තුව සහ ප්‍රාදේශීය ලෙක්කම් කාර්යාල වලින් අපි ලබා ගන්නා සංඛ්‍යාලේඛන අනුව ඇත්තරම නීති විරෝධී මත්පැන් දැන් අඩු වෙලා තියෙනවා. ඒක තමයි ඇත්ත කතාව. ඒ වගේම නීති විරෝධී පැත්තන් පාවිච්චිය තියෙන්නේ මත්පැන් පාවිච්චි කරන කට්ටියකින් 10%යි. 49%ක් නැහැ. ඒක ඇත්තරම කියනවා නම් 10%ක් අඩු කර 2.5%යි 6%යි අතර ප්‍රමාණයක් තමයි නීති විරෝධී මත්පැන් පාවිච්චි කරන්නේ. ඒ නිසා මේ අනිත් එක දෙවනි තර්කය කියනවා අනිකුත් රටවල බහුතරය බියර් පාවිච්චි කරන්න කියලා. ඇත්ත. යුරෝපය වගේ නෙවෙයි ආසියාවේ සංස්කෘතිය. ආසියාවේ මත්පැන් පාවිච්චි කරන එකයි යුරෝපයේ මත්පැන් පාවිච්චි කරන එකයි දෙකක්. ආසියාවේ මත්පැන් පාවිච්චි කරන්නේ ඇත්තරම ඒකෙන් අර සූර් එකක් ගන්න. බටහිර මත්පැන් පාවිච්චි කරන්නේ ඔවුන්ගේ ආහාර වේලේක කොටසක්. ඔවුන්ගේ ජීවන රටාවේක කොටසක්. ඔවුන්ගේ සංස්කෘතියේක කොටසක්. ඒක බිහි වෙලා තියෙන්නේ ඒකයි. එතකොට ඒගොල්ලෝ මත්පැන් පාවිච්චි කරන ක්‍රමයත් අපේ අය මත්පැන් පාවිච්චි කරන ක්‍රමයත් දෙකක්. ඒ නිසා ආසියාවට ඔය දත්ත හරියන්නේ නැහැ. මොකද ආසියාවේ අපි ලංකාවේ කරා ස්ටෙප්ස් ගවේෂණය කරා මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයත් ලෝක සෞඛ්‍ය සංවිධානයත් දෙක එකතු වෙලා ඒකේ තියෙන පිරිමි අවුරුදු 15ට වැඩි පිරිමි ලංකාවේ මත්පැන් පාවිච්චි කරන්නේ 35%යි. කාන්තාවන් 1%යි. එතකොට ගත්තාම මුළු මහත් ජනගහනයෙන් 20%ක්වත් මත්පැන් පාවිච්චි කරන කට්ටිය නැහැ අපේ රටේ. එතකොට ඒකෙනුත් 6%ක් බහුතරම 6%ක් විතර තමයි නීති විරෝධී මත්පැන් පාවිච්චි කරන්නේ. ඒ නිසා මේ බියර් ප්‍රතිපත්තිය ගෙනාවොත් මේකෙන් ළමයින්ට උත්තේජනයක් ඇති වෙනවා බියර් සඳහා. එතකොට බියර් වලින් පටන් ගත්තාම ඒක ඉදිරියට ගමන් කරනවා අනිකුත් මේ සැර මත්පැන් වලටත්. ඒ නිසා
ගරු ඇමතුමා තව විනාඩි 3ක් තියෙනවා. විනාඩි 3ක්
මට විනාඩි 5ක් දීලා තියෙනවා අපේ නියෝජ්‍යම.
ඒත් එකතු කරලා තමයි
තවත් සුරත්. ඒ වගේම මේ තවත් තර්කයක් ගේනවා මොඩර්න් කන්ට්‍රියක් හදන්නට මේවා ලිබරලයිස් කරන්නට ඕනයි කියලා. ඒක පිළිගන්නට බෑ. මොකද අනිත් ඒවා ලිබරලයිස් කිරීමට තියුණාට මේවා මේකෙන් යන හානිය විශාලයි. මත්පැන් වලින් තමයි මාර්ග අනතුරු ඇති වෙන්නේ. අපේ රටේ මාර්ග අනතුරු බෝනෝන රෝගවලින් විශාල ප්‍රමාණයක් නැති වෙනවා. අවුරුද්දකට 9000ක් මිය යනවා මාර්ග අනතුරු වලින්. 48000ක් අබ්බඝාතය වෙනවා. තවත් විශාල ගාණක් තුවාල සිදු වෙනවා. එවැනි රටක ඒ මාර්ග අනතුරු වලට ප්‍රධානම හේතුවක් වශයෙන් මත්පැන් තිබෙනවා. එතකොට සියදිවි හානි කර ගැනීම, ගෘහස්ථ හිංසනය, සානිකුත් ගැටුම්, ඒ වගේම රෝග, අංශභාගයේ හෘද රෝග, පිළිකා, සිරෝසිස්. දැන් මේවයි. මේවට අපි වියදම් කරනවා බිලියන 142ක්. නමුත් මැත්වන් වලින් අපිට ලැබෙන ආදායම කීයද? බිලියන 62යි. එතකොට මේවා අපි හොයන්න ඕනේ. නාටා එකත්, ශ්‍රී ලංකා මෙඩිකල් ඇසෝසියේෂන් එකත්, WHO එකත් එකට එක්කව කරලා සමීක්ෂණයක් කරා කරා 2015 දී. ඒ සමීක්ෂණය අනුව මත්පැන් සම්බන්ධව ඇතිවෙන ආර්ථික සමාජ හානිය ₹120 billion වැඩි. ඉතින් ඒ නිසා මේක නවීන වෙන්න බෑ. මොකද අද නවීන වෙන සියලු රටවල්වල මත්පැන් වල බදු වැඩි කරනවා මිසක් අඩු කිරීමක් කරන්නේ නැහැ. මේක සෞඛ්‍ය ප්‍රශ්නයක්. මේක මොඩර්න් වීමක්වත් මොකක්වත් නෙවෙයි. මේක සමාජ ප්‍රශ්නයක්. ඒකටත් වඩා මේක සෞඛ්‍ය ප්‍රශ්නයක්. ඉතින් අනිත් එක දැන් මේ කියනවා සෞදිය වගේ වෙන්න බෑ කියලා. අපි කියන්නේ නැහැ අපි කියලා නැහැ කොහෙවත් අපි කියන්නේ නැහැ කොහෙවත් මේක තහනම් කරන්නේ කියලා සෞදිය වගේ. නමුත් මේ පරිභෝජනය අඩු කිරීමට අපි උනන්දු කරන්න ඕන මේ රටේ ජනතාව. ඉතින් ඒ වගේම මම පොඩ්ඩක් අධ්‍යාපනය වෙනුවෙන් කතා කරලා මගේ කතාව අවසන් කරනවා. ඒ නිසා මම මුදල් ඇමතිවරයාගෙන් ඉල්ලා හිටනවා මේ අයවැය ලේඛනයේ සම්මත කිරීමට පෙර බියර්වලට දෙන සහන වයින්වලට දෙන සහන සියල්ල ඉවත් කරගන්න. මේක නරක පණිවිඩයක්. මේ වෙනකොට ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ පිළි අරගෙන තිබෙන්නේ ලංකාවේ සෞඛ්‍ය ප්‍රතිපත්ති තමයි ගැන පෞගිය ලෝක සෞඛ්‍ය සම්මේලනයේ පැහැදිලි ප්‍රකාශයක් ලෝක සෞඛ්‍ය සංවිධානය කරා. මේක ශ්‍රී ලංකාවේ කියන්නේ රෝල් මොඩල් එකක්. ශ්‍රී ලංකාවේ මේ මෑත යුගයේ මේ ප්‍රතිපත්ති මුළු ලෝකයේම සෞඛ්‍ය ප්‍රතිපත්ති වශයෙන් පිළිගන්නකට කියලා. ඒ තරම් අපිට දීලා ඒ විතරක් නෙවෙයි මේ දුම්කොළ විරෝධී සම්මාන දෙකක් ජනාධිපතිතුමා සෞඛ්‍ය ඇමති වෙලා ඉන්න කොටත් මමත් දෙකම අපි දෙන්නම ජයග්‍රහණය කරගත්තා. මේ තරම් මේව කළා අපි මේකෙදී අපි ඒ මේ කිරිහැලියට ගොම හැන්දක් අපි දාගන්නට අවශ්‍ය නැහැ. ඒ නිසා මම කියන්නේ මෙතෙන්දී පැහැදිලිව සෞඛ්‍ය ඇමතිවරයා වශයෙන් සෞඛ්‍යයට හානි කර කිසිම දෙයකට මට නම් එකඟ වෙන්නට බෑ. ඒ නිසා මම මුදල් ඇමතිවරයාගෙන් ඉල්ලා හිටිනවා කරුණා කළා මේ බියර් බද්ද අයින් කළා. මේ රටේ තරුණයන් ඒ වගේම මේ රටේ කුඩා ළමයින් මෙවැනි බීමවලට ඇබ්බැහි වීමේ ඔවුන්ව බේරා ගන්නයි කියලා. ඒක තමයි මානසික ප්‍රශ්න. ඔව් දැන් අපේ ඇත්තරම සියදිවි හානි කියන ගැනීම හොඳ වෙලා තියෙනවා. 1995ට ගත්තාම 8000 ගණන් තියෙන සියදිවි හානි ගැනීම අද 3000 ගණනකට අඩු වෙලා තියෙනවා. ඒවා දියුණු වෙලා මානසික සෞඛ්‍ය වැඩි කරලා මේව කරලා ඉතාමත්ම හොඳ තත්වයකට පත් කරලා තියෙනවා. අද හුඟක් මධ්‍යස්ථාන හදලා තියෙනවා. තමන්ගේ මානසික ප්‍රශ්නේ තියුණු හැටිය දුරකථනයෙන් කතා කරලා ඔවුන් එක්ක සම්බන්ධ වෙලා කරන්න අපි හැමතැනම දිස්ත්‍රික්කවල ඒ සම්බන්ධ කරලා ඔවුන්ගේ නම් අහන්නේ නැහැ, කොහෙද ඉන්නේ කියලා අහන්නේ නැහැ. ඔවුන්ට මේව කළා ඊට පස්සේ ඔවුන්ව ගෙන්නගෙන ඔවුන් එක්ක සාකච්ඡා කරලා ඒ බොහෝම සියදිවි හානි කිරීමට හිටපු කට්ටිය අයින් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ අනුව ඉතාමත්ම හොඳ තත්වයකින් අපි 5000කින් විතර අඩු කරගෙන තිබෙනවා. නමුත් මේවා ඔක්කොම නැවත මොන තත්වයකට යාවිද කියලා කියන්නට බෑ. ඒ නිසා ඒ වගේම අධ්‍යාපනයේ සඳහා විශාල මුදලක් වෙන් කරලා තිබෙනවා වගේම තව බොහොම හොඳ තත්වයක් තියෙනවා. මම රජයට ස්තුතිවන්ත වෙනවා ශිශු රක්ෂණය මේ ටැබ්ලට්ස් පරිගණක ලබා දීමට අපි පොරොන්දු වුණා 2008 2015 ජනවාරි යටවෙන්ද ඒ ඔක්කොම ඉෂ්ට කරා. ඒ වගේම පාසල් විෂයමාලාවට මේ ජිනොමික්ස් කියන විෂය ඉදිරිපත් කිරීම ඒකට ඒ සඳහා මුදල් ඇමතිවරයා ක්‍රියා කිරීම ඉතාමත්ම ඥානාන්විත දෙයක්. මොකද මේ ලෝකයේම අනාගතයේ සෞඛ්‍යයයි කියන්නේ ජිනොමික්ස් කියන එක. ඒකට කියනවා අපි ජිනොමික්ස් කියනවා, පර්සනලයිස් මෙඩිසින් කියනවා, මොලිකියුල මෙඩිසින් කියලා තුන් ආකාරයකට කරනවා. මෙතෙක් මුළු ඉතිහාසයේම හිපොක්‍රටිස්ගේ සිට මේ බටහිර වෛද්‍ය විද්‍යාව සහ අනිකුත් වෛද්‍ය විද්‍යාන් සියල්ලම තියලා තියෙන්නේ රෝගයක් තිබෙනවා නම් ඒ රෝගයට ප්‍රතිකාර කිරීම. නමුත් අද හොයාගෙන තියෙනවා මේ රෝගවලට ප්‍රතිකාර කිරීමෙන් කවදාකවත් රෝග නිවාරණයකට අවසානය දක්වා යන්නට බෑ. ඒකින්ද හොඳම දේ තමයි ඒ රෝගය නිපද වෙන ඥාණයට ප්‍රතිකාර කිරීම. ඒ නිසා ඔවුන් කරන්නේ මොකද, රෝගය පැත්තකට තියලා ඥාණයට බෙහෙත් කරනවා. ඥාණයේ පොඩි මයික්‍රෝන එකක් පොඩ්ඩක් අනිත් පැත්තට කරකවුවාම එතන ඉඳලා ඒ රෝගය පැතිරීම වැළක්විලා යනවා. ඒ නිසා මම හූස්ටන් වලට ගිහිල්ලා ඇමරිකාවේ අපි සතියක් හිටියා. මමත් සුසිල් ප්‍රේමජාන්ත අපි විද්‍යා තාක්ෂණ ඇමතිවරයාත් අපි වෛද්‍ය කණ්ඩායමකුත් විද්‍යාඥයෝ කණ්ඩායමකුත් අපි විශේෂඥවරු 34 දෙනෙක්ව එක්ක අපි මේ පිළිබඳව සාකච්ඡා කරා. සතියක් අපි ඒගොල්ලන්ගෙත් එක්ක ඒ වැඩවල යෙදුණා. කළා අපි දැන් ආරම්භ කළ තියෙන සෞඛ්‍ය අමාත්‍යාංශ වෙනම ජිනොමික්ස් ඩිවිෂන් එකක්. අපි අධ්‍යාපන අමාත්‍යාංශ මේක මේ දරුවන්ට මේක ආරම්භ කරොත් මොකද හෙට දවසේ මේ සියලුම ඖෂධ ඉවල වෙලා යනවා. මේ සියලුම ඖෂධ අයින් වෙලා අලුත් ඖෂධ ජිනොමික්ස් යටතේ ලෝකේ පරිහරණයට ආරම්භ වෙනවා. ඒ වෙනකොට අපි ලෑස්ති වෙලා ඉන්න ඕනේ අපේ රටේ මේ වෙනකොටම කයිරුඩා කියන පිළික ඖෂධය හම්බ හොයාගෙන ඒක ඉතාමත්ම සාර්ථකව ඒගොල්ලෝ ක්‍රියා කරනවා. ඒ නිසා මේ මුදල් ඇමතිවරයා මේ අනාගතය දැකලා මේ ගත්ත ක්‍රියාමාර්ගය පිළිබඳව මම ඉතාමත්ම ස්තුතිවන්ත වෙනවා. එම නිසා මේ අයවැය ලේඛනයේ සම්පූර්ණම ඉතාමත්ම අනාගතවාදී අයවැය ලේඛනයක් කියලා කියමින් යම් ප්‍රතිපත්තියක් තිබෙන අයවැය ලේඛනයක් බව ප්‍රකාශ කරමින් මම නිශ්ශබ්ද වෙනවා.